வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 42. வாசிப்பவர் மதுமிதா. முந்தின அதிகாரத்தில் கூறியபடி ஞானாம்பாள் வக்கீல்களுக்கு நியாயபோதம் செய்த பிறகு மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்லுகிறாள், இங்கிலீஷ் அரசாட்சியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தமிழ் கோர்ட்டுகளில் சில தமிழ் நியாயவாதிகள் தமிழில் வாதிக்காமல் இங்கிலீஷில் வாதிக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். தேச பாஷையும் தமிழ், கோர்ட்டில் வழங்கா நின்ற பாஷையும் தமிழ், நியாயாதிபதியும் தமிழர், வாதிக்கிற வக்கீலும் தமிழர், மற்ற வக்கீல்கள் கட்சிக்காரர்கள் முதலானவரும் தமிழர்களே. இப்படியாக எல்லாம் தமிழ் மயமாயிருக்க அந்த வக்கீல்கள் யாவருக்கு பிரீத்தியாப்தமாக இங்கிலீஷில் வாதிக்கிறார்களோ தெரியவில்லை. அப்படி வாதிக்கிறதினால் அவர்களுக்கு தான் என்ன சிலாக்கியம், மற்றவர்களுக்கு தான் என்ன பாக்கியம்? நியாயாதிபதியாவது அல்லது வக்கீலாவது இங்கிலீஷ்காரராயிருக்கிற பட்சத்தில் இங்கிலீஷில் வாதிப்பது நியாயமாய் இருக்கலாம். தமிழ் நியாயாதிபதி முன்பாக தமிழ் வக்கீல் இங்கிலீஷில் வாதிப்பது ஆச்சரியமல்லவா? ஜனங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதாகையால் ஐரோப்பியர்கள் கூட இத்தேச பாஷையில் பரீட்சை கொடுக்க வேண்டுமென்றும் அவர்கள் தேச பாஷையிலே சம்பாஷிக்க வேண்டுமென்றும் சட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்தப்படி பரீட்சை கொடுத்து வருவதுமின்றி கட்சிக்காரர்களிடத்தில் தேச பாஷையிலேயே சம்பாஷிக்க பிரியப்படுகிறார்கள். அப்படி இருக்க சுதேசிகளான வக்கீல்கள் சொந்த பாஷையை தள்ளிவிட்டு அந்நிய பாஷையில் வாதிப்பது அசந்தர்ப்பமல்லவா? தங்களுக்கு தமிழில் நன்றாக பேச தெரியாமையினால் இங்கிலீஷில் வாதிப்பதாக தங்களுக்கு கௌரவம் போல சொல்கிறார்கள். சுயபாஷை பேச தெரியாமல் இருப்பதைப் போல இழிவான காரியம் வேறொன்று இருக்கக்கூடுமா? ஒரு ஐரோப்பியர் தம்முடைய சுயபாஷையில் பேச தெரியாதென்று சொன்னால் இந்த வக்கீல்களை அவரை பழிக்க மாட்டார்களா? அப்படியே தங்களுடைய சுயபாஷையில் தங்களுக்கு வாதிக்க தெரியாதென்று சொல்வது அவர்களுக்கு அவமானம் அல்லவா? நியாய சாஸ்திரங்கள் எல்லாம் இங்கிலீஷ் பாஷையில் இருப்பதாலும் இங்கிலீஷில் இருக்கிற நீதி வாக்கியங்களுக்கு சரியான பிரதபதங்கள் தமிழில் இல்லாமையாலும் தாங்கள் இங்கிலீஷ் பாஷையை உபயோகிப்பதாக சில வக்கீல்கள் சொல்லுகிறார்கள். இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு சரியான பிரதிபதங்கள் தமிழில் இல்லை என்று வக்கீல்கள் சொல்வது அவர்களுடைய தெரியாமை அல்லாமல் உண்மையல்ல. தமிழ் நூல்களை தக்கபடி அவர்கள் ஆராய்ந்தால் பிரதிபதங்கள் அகப்படுவது பிரயாசமா? அப்படித்தான் இரண்டொரு சங்கேத வார்த்தைகளுக்கு தமிழிலாவது சமஸ்கிருதத்திலாவது பிரதிபதங்கள் அகப்படாத பட்சத்தில் அந்த வார்த்தைகளை மட்டும் இங்கிலீஷிலே பிரயோகித்தால் அவர்களை யார் கோபிக்கப் போகிறார்கள்? தமிழிலே வாதித்தால் இங்கிலீஷ் மறதியாய் போகும் என்கிற பயத்தினால் சிலர் இங்கிலீஷிலேயே வாதிக்கிறார்கள். அவ்வளவு சொற்பத்தில் மறந்து போகிற இங்கிலீஷ் இந்த வக்கீல்களுடன் எத்தனை நாள் கூடி வாழப்போகிறது? வக்கீல்கள் இங்கிலீஷில் வாதிப்பது அக்கிரமம் என்று சில தமிழ் நியாயாதிபதிகளுக்கு தெரிந்திருந்தும் அதை கண்டித்தால் தங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதென்று வக்கீல்களும் மற்றவர்களும் நினைப்பார்கள் என்று எண்ணி இங்கிலீஷ் வாதத்திற்கு இடம் கொடுத்து வருகிறார்கள். பின்னும் அந்த நியாயாதிபதிகளும் கோர்ட்டுகளில் எப்போதும் இங்கிலீஷையே உபயோகப்படுத்தி அநேக நடவடிக்கைகளை இங்கிலீஷிலேயே நடத்துகிறார்கள். சில சமயங்களில் வக்கீலும் நியாயாதிபதிகளும் இங்கிலீஷை நன்றாக படியாதவர்களானதால் ஒருவர் சொல்லுவது ஒருவருக்கு தெரியாமல் கைசாடை செய்து கொண்டு சர்வ சங்கடப்படுகிறார்கள். அந்த கோர்ட்டுகள் நாடக சாலையாக தோன்றுகின்றனவே அல்லாமல் நியாய சபையாக தோன்றவில்லை. ஒவ்வொரு வழக்கிலும் உண்மையை கண்டுபிடித்து நீதி சொல்ல வேண்டியது கோர்ட்டாருடைய கடமையாயிருக்கிறது. ஜனங்களுக்கு தெரிந்த பாஷையிலே வக்கீலினுடைய வாதமும் மற்ற நடவடிக்கைகளும் நடந்தால் மட்டும் உண்மை வெளியாகுமே தவிர அவர்களுக்கு தெரியாத பாஷையில் நடந்தால் எப்படி உண்மை வெளியாகும்? இங்கிலீஷ் தெரிந்த சுதேச நியாயாதிபதிகள் சித்தாந்தம் மட்டும் இங்கிலீஷில் எழுதலாம் என்று சிவில் ப்ரொசீஜர் கோட் சொல்லுகிறதே அல்லாமல் மற்ற நடவடிக்கைகளையும் இங்கிலீஷில் நடத்தும்படி சொல்லவில்லை. வெளிப்பிரதேச கோர்ட்டுகளில் சுதேச பாஷைகளையே உபயோகிக்க வேண்டும் என்றும் அந்நிய பாஷைகளை உபயோகிக்க கூடாதென்றும் இங்கிலீஷ் துறைத்தனத்தாரே உத்தரவு செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்க சில தமிழ் நியாயாதிபதிகளும் சில வக்கீல்களும் இங்கிலீஷ் பாஷையை மறந்து போகாமல் இருக்க வேண்டியதற்காக இங்கிலீஷை கலந்து நியாய பரிபாலனத்தை குளறுபடி செய்வது கிரமமா? கோர்ட்டில் நடக்கிற விசாரணைகளும் தீர்மானங்களும் அபராதங்களும் ஆக்கினைகளும் சகல ஜனங்களுக்கும் பிரசித்தமாய் தெரிந்திருந்தால் அவர்கள் தங்கள் தங்களுடைய காரியங்களில் ஜாக்கிரதையாய் இருக்கவும் துன்மார்க்கங்களில் பிரவேசிக்காமல் இருக்கவும் எல்லோருக்கும் அனுபோகம் உண்டாகும் அல்லவா? கோர்ட்டில் நடக்கிற விவகாரங்களை கேட்டு விவேகமடைவதற்காகவே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கோர்ட்டுகளுக்கு போய் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்திலே கரியை தடவுவது போல அவர்களுக்கு தெரியாத பாஷையில் விவகாரம் நடந்தால் அவர்களுக்கு என்ன ஞானம் உண்டாகக்கூடும்? குருடன் கூத்து பார்க்க போனது போலவும் செவிடன் பாட்டு கேட்க போனது போலவும் யாதொரு பிரயோஜனமும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். தமிழ் கோர்ட்டுகளில் இரண்டொரு வக்கீல்கள் எல்லோரும் இங்கிலீஷ் தெரியுமே அன்றி மற்ற வக்கீல்கள் எல்லோரும் இங்கிலீஷ் தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வக்கீல் இங்கிலீஷில் வாதிப்பது இங்கிலீஷ் தெரியாத மற்ற வக்கீல்களுக்கு அவமானம் அல்லவா? அவர்களுடைய வருமானத்துக்கு குறைவல்லவா? தமிழ் நியாயாதிபதி முன்பாக இங்கிலீஷில் வாதிக்கிற தமிழ் வக்கீல்கள் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் பாஷையையும் மற்ற வக்கீல்களையும் கட்சிக்காரர்களையும் சகல ஜனங்களையும் மெய்யாகவே அவமானப்படுத்துகிறார். அவருடைய வாதம் யாவருக்கும் கர்ண கடூரமாயிருப்பதால் அவர் எப்போது நிறுத்துவாரோ என்று எல்லோரும் கடுகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் முகம் இருக்கிற கோரத்தை இந்த வக்கீலே திரும்பி பார்ப்பாரானால் அப்பால் ஒரு வார்த்தை கூட பேச அவருக்கு தைரியம் உண்டாகாது. இப்படியாக அந்த வக்கீல்களுடைய வாதம் அபவாதமாக முடிகிறபடியால் நீங்களும் அவர்களைப் போல அந்நிய பாஷைகளில் வாதிக்காமல் தமிழிலே வாதிப்பீர்கள் என்று நம்புகிறோம். புலியை பார்த்து நரி சூடிட்டு கொண்டதைப் போல இங்கிலீஷில் வாதிக்கிற வக்கீல்களை பார்த்து இங்கிலீஷ் நன்றாக தெரியாத சில வக்கீல்களும் அரைப்படிப்பை கொண்டு அம்பலமேறுவது போல இங்கிலீஷில் வாதிக்க துணிகிறார்கள். அவர்கள் சொல்வது கோர்ட்டாருக்கு தெரியாமலும் கோர்ட்டார் சொல்வது அவர்களுக்கு தெரியாமலும் அவஸ்தைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு வக்கீலாய் இருந்தார். அந்த வக்கீலினுடைய இங்கிலீஷ் வாதத்தினாலேயே அந்த வழக்கு அபஜயமாய்ப்போய் ஜமீன்தாருக்கு விரோதமாய் கோர்ட்டார் இங்கிலீஷில் ஒரு பெரிய சித்தாந்தம் எழுதி படித்தார். அந்த சித்தாந்தம் ஜமீன்தாருக்கு அனுகூலம் என்று வக்கீல் பிசகாக எண்ணிக்கொண்டு ஜமீன்தாருடைய ஊருக்கு போய் அவர் பட்சம் தீர்ப்பானதாக தெரிவித்தார். அதை கேட்டவுடனே ஜமீன்தாருக்கு ஆனந்தம் உண்டாகி வக்கீலுக்கு அளவற்ற வெகுமானம் செய்ததுமன்றி கோயிலுக்கு கோயில் அபிஷேகங்களும் தான தர்மங்களும் ஏழைகளுக்கு கல்யாணங்களும் விருந்துகளும் வேடிக்கைகளும் செய்தார். கோர்ட்டார் தீர்மானம் சொன்ன அன்றைய தினமே கோடை காலத்துக்காக 2 மாச காலம் கோர்ட் நிறுத்தப்பட்டு எல்லோரும் அவரவர்களுடைய ஊர்களுக்கு போய்விட்டதால் ஜமீன்தாருக்கு உண்மை தெரிய இடமில்லாமல் போய்விட்டது. அவர் வரப்போகிற வியாஜ்ய சொத்தை நம்பி கையிலிருந்த சொத்துக்களையெல்லாம் மேற்கூறியபடி விருதா விரயம் செய்து விட்டார். கோர்ட் திறந்து உண்மை தெரிந்தவுடனே ஜமீன்தாருக்கும் வக்கீலுக்கும் என்ன பிரமாதம் நடந்திருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லையே. இங்கிலீஷ் அரசாட்சியில் வக்கீல்களைப் போலவே மற்ற உத்தியோகஸ்தர்களும் வித்யார்த்திகளும் சுதேச பாஷைகளை நிகிஷ்டம் செய்கிறார்கள். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்தினது போல இங்கிலீஷ் பிரெஞ்சு முதலிய அந்நிய பாஷைகள் மேலிட்டு தேச பாஷைகளின் சீரை குலைத்து விட்டன. அந்த ராஜபாஷைகள் ஜீவனத்துக்கு மார்க்கமாயிருக்கிறபடியால் அநேகர் வயிறே பெரிதன்று எண்ணி அந்த பாஷைகளை மட்டும் அதிக சிரத்தையாக படிக்கிறார்கள். இராஜாங்கத்தாருடைய சகாயம் இல்லாமல் இருக்குமானால் சில வருஷங்களுக்கு முன்னமே சுதேச பாஷைகள் இருந்த இடம் தெரியாமல் அப்பிரசத்தமாய் போயிருக்கும். இராஜாங்கத்தார் சுதேச பாஷைகளை சில பரீட்சைகளுடன் சேர்த்து அவைகள் இந்நாளளவும் ஜீவித்திருக்கும்படி ஆதரித்து வந்தார்கள். இப்போது அவர்களே உபேட்சையாயிருப்பதால் சுதேச பாஷைகளுக்கு நாளுக்கு நாள் ஜீவதாது குறைந்து வருகின்றது. வித்யார்த்திகளுடைய இஷ்டப்படி சுதேச பாஷைகளையாவது அல்லது லத்தீன், சமஸ்கிருதம் முதலிய பாஷைகளையாவது படிக்கலாம் என்று துறைத்தனத்தாரே நியமனம் செய்திருப்பதால் சுதேச பாஷைகளுக்கு ஜீவாந்த காலம் சமீபித்திருக்கின்றது. சென்னை பட்டணம் செனட் என்னும் ஆலோசனை சங்கத்தைச் சேர்ந்த அநேக பிரபுக்கள் சுதேச பாஷையை ஆதரிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த சங்கத்தில் இரண்டொரு சுதேச கணவான்கள் அத்தியாவஸ்தையில் இருக்கிற சுதேச பாஷைகளுக்கு பிராணாதாரம் கொடுத்து காப்பாற்றி வருகிறார்கள். இங்கிலீஷ்காரர்கள் தங்களுடைய சுதேசங்களில் இங்கிலீஷையாவது அல்லது வேறெந்த பாஷையாவது இங்கிலீஷ் பிள்ளைகள் படிக்கலாம் என்று உத்தரவு செய்தார்களா? அப்படி இராஜாங்கத்தார் உத்தரவு செய்தாலும் ஜனங்கள் இங்கிலீஷ் பாஷையை விட்டுவிட்டு அந்நிய பாஷையை அபியாசிப்பார்களா? அப்படி இருக்க இந்த தேசத்தார் சொந்த பாஷைகளையாவது அல்லது எந்த பாஷைகளையாவது படிக்கலாம் என்று இங்கிலீஷ் துரைத்தனத்தார் உத்தரவு செய்திருப்பதும் அந்த உத்தரவை சுதேச கணவான்கள் ஆக்ஷேபிக்காமல் சும்மா இருப்பதும் நியாயமா? நம்முடைய தேசாச்சாரங்களையும் குல சம்பிரதாயங்களையும் அதிகாரிகள் விட்டுவிடச் சொன்னால் விட்டுவிடுவோமா? மத்தியில் உண்டான தேசாச்சாரங்களை பார்க்கிலும் ஆதிகாலம் முதல் உண்டாயிருக்கிற தேச பாஷை அதி உத்கிருஷ்டமல்லவா? எந்நிறந்த தேவாலயங்களும் பிரமாலயங்களும் அன்ன சத்திரங்களும் நீர்வளமும் நிலவளமும் நாகரிகமும் ஆச்சார நியமங்களும் நிறைந்த இந்த தமிழ்நாடு மற்றைய நாடுகளிலும் விசேஷமென்றும், அப்படியே தமிழ் பாஷையும் சர்வோத்கிருஷ்டமான பாஷை என்றும் சகலரும் அங்கீகரிக்கிறார்கள். அகஸ்தியர் நாவிலே பிறந்து ஆரியத்தின் மடியிலே வளர்ந்து ஆந்திரம் முதலிய பாஷைகளின் தோழமை பெற்று சங்கப் புலவர்களுடைய நாவிலே சஞ்சரித்து வித்வான்களுடைய வாக்கிலே விளையாடி திராவிட தேசம் முழுதும் ஏக சக்கராதிபத்தியம் செலுத்தி வந்த தமிழ் அரசியை இப்போது இகழலாமா? நம்மை பெற்றதும் தமிழ் வளர்த்ததும் தமிழ்நாட்டை தாளாட்டி தூங்க வைத்ததும் தமிழ். நம்முடைய மழலை சொல்லால் நமது தாய் தந்தையரை சந்தோஷிப்பதும் தமிழ். நம் குழந்தை பருவத்தில் பேச ஆரம்பித்த போது முந்தி உச்சரித்ததும் தமிழ். நம்முடைய அன்னையும் தந்தையும் நமக்கு பாலோடு புகட்டினதும் தமிழ். தாய், தந்தை, குரு முதலானவர்கள் நமக்கு ஆதியில் உபதேசித்ததும் தமிழ். ஆதிகாலம் முதல் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் பேசின பாஷையும் எழுதி வைத்த பாஷையும் தமிழ். இப்போதும் நம்முடைய மாதா பிதாக்களும் பந்து ஜனங்களும் இஷ்டமித்திரர்களும் இதரர்களும் பேசுகிற பாஷையும் தமிழ். நம்முடைய வீட்டு பாஷையும் தமிழ், நாட்டு பாஷையும் தமிழ். இப்படிப்பட்ட அருமையான பாஷையை விட்டுவிட்டு சமஸ்கிருதம், லத்தீன் முதலிய அந்நிய பாஷைகளை படிக்கிறவர்கள் சுற்றத்தார்களை விட்டுவிட்டு அந்நியர்களிடத்தில் நேசம் செய்கிறவர்களுக்கு சமானமாயிருக்கிறார்கள். ஆபத்து காலத்தில் சுற்றத்தார் உதவுவார்களே அல்லாது அந்நியர்கள் எப்படி உதவ மாட்டார்களோ அப்படியே எந்த காலத்திலும் நமக்கு சுய பாஷை உதவுமே அல்லாமல் அந்நிய பாஷைகள் உதவுமா? லத்தீனுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சொந்தக்காரர்கள் இல்லாமையால் அவைகள் இறந்து போன பாஷைகளாயும் தமிழ் முதலிய தேச பாஷைகள் ஜீவிக்கிற பாஷைகளாயும் இருக்கின்றன. பல பாஷைக்காரர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேசும் போது ஒருவருடைய கருத்தை வெளிப்படுத்துவதுமே பாஷாந்தரங்களை படிப்பதினால் உண்டாகிற முக்கிய பிரயோஜனமாய் இருக்கிறது. ஒரு பாஷைக்கு சொந்தக்காரர்களே இல்லாமல் இருப்பார்களானால் அந்த பாஷையை நாம் படித்து யாரிடத்திலே சம்பாஷிக்கப் போகிறோம்? சமஸ்கிருதம், லத்தீன் முதலிய பாஷைகள் அதிக கடினமும் வருத்தமுமான பாஷைகளாயும் சீக்கிரத்தில் மறந்து போகத்தக்கவைகளாயும் இருக்கின்றன. அவைகளின் இலக்கணம், இலக்கியம், தர்க்கம் முதலிய பல பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவை படிப்பதற்கு ஒரு புருஷ ஆயுசு போதாதென்று அந்த பாஷைகளை உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். சம்பாஷணைக்கும் உலக வியாபாரங்களுக்கும் உபயோகமில்லாத அந்த பாஷைகளை அவ்வளவு பிரயாசைப்பட்டு படித்தும் பிரயோஜனம் என்ன? ஆனால் சமஸ்கிருதமும் லத்தீனும் அதிக சிறப்பும் அழகும் அலங்காரமும் பொருந்திய பாஷைகள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அவகாசமுள்ளவர்கள் சொந்த பாஷையோடு அந்த பாஷைகளையும் படிப்பது அதிக விசேஷம்தான். ஆனால் சொந்த பாஷைகளை நன்றாக படிக்காமல் அந்நிய பாஷைகளிலே காலமெல்லாம் போக்குவது அகாரியம் என்றுதான் நாம் ஆக்ஷேபிக்கிறோம். இங்கிலீஷ், பிரெஞ்சு முதலிய ராஜபாஷைகளை படிப்பிக்க வேண்டாம் என்று நாம் விளக்கவில்லை. ஏனென்றால் நாம் நடக்க வேண்டிய சட்டங்களும் ஒழுங்குகளும் நியாய பிரமாணங்களும் ராஜபாஷைகளிலே இருக்கிறபடியால் அந்த பாஷைகள் நமக்கு தெரியாவிட்டால் அந்த இராஜாங்கத்தில் நாம் எப்படி நிர்வகிக்க கூடும்? அன்றியும் சன்மார்க்கங்களை பற்றியும் உலகத்துக்கு மிகவும் உபயோகமான பல விஷயங்களை பற்றியும் அந்த ராஜபாஷைகளில் அநேக அருமையான கிரந்தங்கள் இருக்கிறபடியால் அவைகளை படிக்க படிக்க அறிவு விசாலிக்கும் என்பது திண்ணமே. ஆனால் மாதா வயிறறிய மகேஸ்வர பூஜை செய்வது போல் சொந்த பாஷைகளை சுத்தமாக விட்டுவிட்டு ராஜபாஷைகளை மட்டும் படிப்பது அனுசிதமல்லவா? அநேகர் தங்கள் சுய பாஷைகளில் தங்களுடைய கையெழுத்துக்களை கூட பிழையில்லாமல் எழுத அசக்தர்களாயிருக்கிறார்கள். சிலர் தமிழ் பாஷை தெரியாமல் இருப்பது தங்களுக்கு கௌரவமாகவும் அந்த பாஷையை அறிந்திருப்பது தங்களுக்கு அகௌரவமாகவும் எண்ணுகிறார்கள். சுய பாஷா ஞானம் தங்களுக்கு எவ்வளவு குறைவாயிருக்கிறதோ அவ்வளவுக்கு இராஜபாஷைகளில் தங்களை சமர்த்தர்கள் என்று சகலரும் எண்ணுவார்கள் என்று நினைத்து சுய பாஷைகளை முழுவதும் அலட்சியம் செய்கிறார்கள். அவர்கள் தமிழ் புத்தகங்களை கையிலே தொடுகிறதா இருந்தால் பாம்பின் புற்றுக்குள்ளே கையை விடுவது போல் இருக்கும். அவர்களுக்கு தமிழ் பாஷை பேசுகிறது வேப்பிலை கஷாயம் குடிப்பது போல் இருக்கும். தமிழ் வார்த்தைகளை கேட்பதும் அவர்களுக்கு கர்ண கொடூரமாயிருக்கும். அவர்கள் தமிழ் பாஷை பேசினாலும் முக்கால் பங்கு இங்கிலீஷும் கார்பங்கு தமிழுமாக கலந்து பேசுவார்கள். அவர்களுக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை. யானை முதல் எறும்பு கடையாக உள்ள சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் தனித்தனியே ஒவ்வொரு பாஷை சொந்தமாயிருக்கின்றது. அந்தந்த ஜந்துக்களுக்குரிய பாஷைகளை அவைகள் ஒரு காலத்திலும் மறவாமல் எப்போதும் உபயோகித்து கொண்டு வருகின்றன. இங்கிலீஷ்காரர் முதல் ஐரோப்பியர்கள் தாங்கள் தங்களுடைய சொந்த பாஷைகளை எவ்வளவோ கௌரவமாக போற்றி வருகிறார்கள் என்பதை இந்த வித்யார்த்திகளை அறிவார்கள். இவர்கள் மட்டும் தங்கள் ஜென்ம பாஷையாகிய தமிழையும் தமிழ் வித்வான்களையும் அவமதிக்கலாமா? தமிழ் நூல்களையே பாராத இவர்கள் அவைகளுக்கு எப்படி பழுது சொல்லக்கூடும்? திருவள்ளுவருடைய குறளை அவர்கள் ஜன்மாந்திரத்திலும் பார்த்திருப்பார்களா? கம்பருடைய கற்பனையை கனவிலும் கேட்டிருப்பார்களா? நாலடியார் செய்தவர்களுடைய கால் அடியையாவது கண்டிருப்பார்களா? ஔவையாருடைய நீதி நூலை செவ்வையாக அறிவார்களா? அதி வீரராம பாண்டியனை அணுவளவும் அறிவார்களா? இன்னும் எண்ணிக்கை இல்லாத தமிழ் புலவர்களுடைய பிரபந்தங்களை இவர்கள் எக்காலத்திலும் பார்த்திரார்கள். இங்கிலீஷ், பிரெஞ்சு முதலிய பாஷைகளைப் போல தமிழில் வசன காவியங்கள் இல்லாமல் இருப்பது பெரும் குறை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அந்த குறையை பரிகரிப்பதற்காகத்தான் எல்லோரும் இராஜபாஷைகளும் தமிழும் கலந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இராஜபாஷைகளும் சுதேச பாஷைகளும் நன்றாக உணர்ந்தவர்கள் மட்டும் உத்தமமான வசன காவியங்களை எழுதக்கூடுமே அல்லாது இதரர்கள் எழுதக்கூடுமா? வசன காவியங்களால் ஜனங்கள் திருந்த வேண்டுமே அல்லாது செய்யுட்களை படித்து திருந்துவது அசாத்தியமல்லவா? ஐரோப்பிய பாஷைகளில் வசன காவியங்கள் இல்லாமல் இருக்குமானால் அந்த தேசங்கள் நாகரிகமும் நற்பாங்கும் அடைந்திருக்க கூடுமா? அப்படியே நம்முடைய சுய பாஷைகளில் வசன காவியங்கள் இல்லாமல் இருக்கிற வரையில் இந்த தேசம் சரியான சீர்திருத்தம் அடையாதென்பது நிச்சயம். சுதேச பாஷைகளை படிக்காமல் இராஜபாஷைகளை மட்டும் படிக்கிறவர்கள் மற்ற ஜனங்களை கலவாமல் தாங்கள் ஒரு அந்நிய தேசத்தார் போல் ஜீவிக்கிறார்கள். இராஜபாஷைகள் தெரியாத தங்களுடைய மாதா பிதாக்கள் மனைவி மைந்தர் முதலியோர்களிடத்தில் பேசுவது கூட அவர்களுக்கு அருவறுப்பாயிருக்கிறது. தாங்களும் சுய பாஷைகளை நன்றாக படிக்காமலும் மற்றவர்களுக்கு போதிக்காமலும் இருப்பது அவர்களுடைய பிசகே அல்லாமல் அவர்களுடைய பந்து ஜனங்களின் பிசகல்லவே. ராஜபாஷையை படித்து கல்வியின் அருமை அறிந்தவர்களே சுய பாஷைகளை கவனிக்காமல் இருப்பார்களானால் இதர ஜனங்கள் எப்படி கவனிக்கக்கூடும்? ஸ்திரீகளும் மற்ற ஜனங்களும் சுய பாஷைகளை படித்து திருந்த வேண்டுமே அல்லாது அவர்கள் எல்லோரும் ராஜபாஷைகளை கற்றுணர்வது சாத்தியமான காரியமா? சுய பாஷையை கல்லாமல் ராஜபாஷையை மட்டும் படிக்கிறவர்கள் தாங்கள் மட்டும் பிழைக்க அறிவார்களே என்று மற்றவர்களுக்கு அவர்களால் என்ன சாதகம்? சுய பாஷையை படிக்காதவர்கள் தாங்கள் கெடுவதுமன்றி ஐரோப்பியர்களையும் கெடுக்கிறார்கள். முன் வந்த ஐரோப்பியர்கள் இத்தேச பாஷைகளை எவ்வளவோ கவனமாக படித்தார்கள். இப்போது சுதேசிகளே சுய பாஷைகளை கைவிட்டபடியால் ஐரோப்பியர்களும் அந்த பாஷைகளை அபதார்த்தமாக எண்ணுகிறார்கள். இவ்வாறு நம்முடைய பாஷைகளை அந்நியர் அவமதிக்கும்படி செய்வது அயுக்தமல்லவா? இந்த தேசத்து பெரிய பிரபுக்கள், தனவான்கள், மிராசுதாரர்கள், ஜமீன்தார்கள், பரிவர்த்தகர்கள் முதலானவர்களுடைய அறியாமையை நினைக்கும் போது நமக்கு பிரலாபமும் பெருமூச்சும் உண்டாகின்றன. அவர்களில் அநேகர் சுத்த நிரக்ஷர குக்ஷிகளாய் இருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய கையெழுத்துக்களை மட்டும் எழுத கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன் என்பதற்கு சுக்கிரமணியன் என்றும், சிதம்பரம் என்பதற்கு செலம்பரம் என்றும், துரைசாமி என்பதற்கு துரைசாமி என்றும், பொன்னம்பலம் என்பதற்கு பொன்னம்பலம் என்றும், வைத்தியலிங்கம் என்பதற்கு வைத்தியலிங்கம் என்றும் கையெழுத்து வைக்கிறார்கள். இந்த வித்வசிரோமணிகளே ஜூரிகளாகவும், முனிசிபல் கமிஷனர்களாகவும், லோக்கல் ஃபண்ட் மெம்பர்களாகவும், பெஞ்ச் மேஜிஸ்திரேட்களாகவும், தேவாலய தர்மாலய விசாரணை கர்த்தாக்களாகவும் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய அதிகார ஸ்தானங்களுக்கு போகும்போது பிரதிமைகளைப் போல் நாற்காலிகளில் வீற்றிருக்கிறார்களே அல்லாது அவர்களுடைய வேலை இன்னதென்பதை பரிச்சேதம் அறியார்கள். பிரதிமைகளுக்கும் இவர்களுக்கும் பேதம் என்னவென்றால் பிரதிமைகள் அசையாமல் இருக்கின்றன. இவர்கள் நாற்காலிகளில் தூங்கி விழுந்து அசைந்து கொண்டிருக்கிறார்கள். தேச காவியங்களில் தகுந்த வசன காவியங்கள் இருக்குமானால் இவ்வளவு நிர்பாக்கியமான ஸ்திதியில் இருப்பார்களா? ஆதலால் இங்கிலீஷ், பிரெஞ்சு முதலிய இராஜ பாஷைகளை படிக்கிறவர்கள் தேச பாஷைகளையும் தீர்க்கமாக உணர்ந்து இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற அறியாமை என்னும் அந்தகாரம் நீங்கும்படி வசன காவியங்கள் என்னும் ஞான தீபங்களை ஏற்றுவார்கள் என்று நம்புகிறோம். தமிழ் படிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வசிக்க யோகியர்கள் அல்ல. அவர்கள் எந்த ஊர் பாஷையை படிக்கிறார்களோ அந்த ஊரே அவர்களுக்கு தகுந்த இடமாகையால் சுய பாஷையை படிக்காமல் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவர்களை இங்கிலீஷ் தேசத்துக்கு அனுப்பிவிடுவோம். பிரெஞ்சு மட்டும் படிக்கிறவர்களை பாரிஸ் பட்டணத்துக்கு அனுப்புவோம். லத்தீனுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சொந்த ஊர் இல்லாதபடியால் அந்த பாஷைகளை படிக்கிறவர்கள் நாம் அனாமகரண தீவுக்கு அனுப்புவோம் என்றாள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 42 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.